நீங்க இப்போ கேட்டு இருக்கிறது கிரீன் பாய் தமிழ் பாட்காஸ்ட். ஸ்டே டியூன்ட்.
வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கிரீன் பாயோட தமிழ் பாட்காஸ்ட். கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சூப்பரான ஒரு டாபிக் கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமனை பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமன் வந்ததுக்கு அப்புறமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில நிறைய சேஞ்ச் ஆனது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்மளோட வழக்கம்ல எப்பவுமே அஸ்வின் வந்திருக்காரு. அஸ்வின்
வணக்கம். 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 ரொம்ப தாமதமா நம்ம திருப்பி இந்த பாட்காஸ்ட் பண்றதுக்கு காரணம் என் திருமணம். திருமணம் முடிஞ்சு சந்திக்கிறோம், அதனாலதான்.
முடியலன்னா நான் கேட்டிருப்பேன், நீ சொல்லலன்னா.
கரெக்ட். என்னுடைய பிரதர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கசின் அவர் வந்து ரொம்ப பயங்கரமான ரஹ்மான் ஃபேன், ரொம்ப பயங்கரமான ஃபேன். அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்ப அவர் யங்கா இருக்கும் போது எப்படி இருந்தது, அது மாதிரி நீளமா வளர்த்து போட்டுட்டு எல்லாம் இருப்பாரு. ஒரு போட்டோஸ் எல்லாம் அவரு ஃபர்ஸ்ட் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கினது அவருதான். இங்க வட்டத்துல ஒரு போட்டோ இருக்கும், ட்ரெயின் அப்படியே சருன்னு போயிட்டு இருக்கும், டிராக் பக்கத்துல நின்று ஒரு முடியை அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலா இருக்கும், அதெல்லாம் போட்டோ எடுத்து எல்லாம் வச்சிருந்துருப்பாரு. எந்த அளவுக்கு அவரு பயங்கரமான ரஹ்மான் ஃபேன்னா, அவர்கிட்ட அந்த ரேடியோவா கேசட்டான்னு தெரியல, அந்த கேசட் போட்டு ஓடுற ரேடியோவான்னு தெரியல, கேசட் போட்டு ஓடுறதுதான் நினைக்கிறேன். ஓகேவா, அவர் போட்டு இது பாட்டை வந்து போன்ல, அவர் டெலிஃபோன் இருந்தது அவர் வீட்டுல, அதுல அந்த பாட்டை ஓட விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்க வைப்பாராம். ஓகேவா, தினமும் இப்படி பண்ணிக்கிட்டே மாசக்கணக்கா பண்ணிட்டே இருந்தாரு. கடைசியில வந்த அந்த டெலிபோன் பில்ல பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு அவங்க வீட்டுல. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பயந்துட்டாங்களாம், என்னடா இந்த இந்த அளவுக்கு யாரா போன் பேச.
ஆமா, நீ சொல்றத பார்த்தா அதுக்கே பேங்க்ல கொள்ளை அடிச்சாதான் கட்ட முடியும் நம்ம அப்பெல்லாம்.
ஆமா ஆமா, அப்படி ஒரு பில்லு. மோஸ்ட்லி அவர் மூலமா நான் கேட்டதே இருக்கேன் நிறைய விதமான. நம்ம சின்ன வயசுல யோசிச்சு பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஃபேனா இருக்கிற அண்ணன்கள் நமக்கு உண்டு. ஒருத்தன் WWE ஃபேனா இருப்பான், தூக்கி போட்டு தலைகளை அடிச்சிருவான் நம்மள அவன், அந்த மாதிரி இவன் ஏஆர் ரஹ்மான் ஃபேன், ஏஆர் ரஹ்மான் பாட்டா போட்டு தாக்குவான். இதுல அந்த வந்தே மாதரம் சாங் இருக்கு இல்லையா, அதுதான் அவன் மூலமா நான் அதிகமா கேட்ட சாங். அவன் எங்க கேட்டான்லாம் ஞாபகம் இல்ல, பட் எனக்கு அனீஷ் அந்த அண்ணன் பேர், அவனை நினைச்சா எனக்கு அந்த வந்தே மாதரம்.
எனக்கு நீ சொல்லு என்ன வருது தோணுதுன்னா, இப்போ நான் ஏஆர் ரஹ்மான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ட்விட்டர்ல வந்து அடிக்டட் டு ஏஆர் ரஹ்மான் சாங்னு போட்டிருப்பேன் இன்னொரு அக்கௌண்ட்ல, பட் இப்ப அந்த அக்கௌண்ட்ல யூஸ் பண்றது கிடையாது. இன்னும் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு வந்து எனக்கு இந்த ஏஆர் ரஹ்மான் ஏரா அப்படின்னு என்ன ஞாபகம் வரும்னா, கரெக்டா அலெக்ஸ் சொல்லிருப்போம். அலெக்ஸ்னா அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார்ல, அவர் சொன்னதுதான் வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் தான் சொன்னாரு. நான் இப்ப எப்படின்னா நமக்கு தெரியாது, MSV இளையராஜா அவங்க எல்லாம் ஜாம்பவனா இருந்தாங்க, அதுக்கடுத்து ஏஆர் ரஹ்மான் வந்திருக்காருன்னு தெரியாது. நான் கேட்டதே ஏஆர் ரஹ்மான் பாட்டுல தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம்.
ஓகேவா,
இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பட் அவங்க ஏதோ கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். இப்போ ஒரு அண்ணன் வந்து மெக்கானிக் செட் வச்சிருக்காரு. ஓகேவா, அப்போ வந்து அந்த பென் டிரைவ்ல பாட்டு கேட்டு கேட்கலாம், போட்டு கேட்கலாம். அது அப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி பாட்டு டெவலப்மெண்ட் வந்து. அப்போ என்னோட பென்ட்ரை வந்தேன்னா ஒரு நாள் கேட்டுட்டு அடுத்த நாள் சொன்னாரு, இந்த ஸ்பீக்கர் எல்லாம் ஒர்க்காகனு இப்பதான்டா தெரியும் அப்படிங்கிறாரு.
ஓ,
அந்த சவுண்ட்.
ஓகே ஓகே ஓகே.
எனக்கு அவ எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வந்து இந்த அலெக்ஸோட அந்த ஷோ பாக்குறப்போ அலெக்ஸ் கரெக்டா சொல்லிருப்பான் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்கல, அது என்ன ஸ்பீக்கர் எதுவும் ஆயிடுச்சா கண்ணாமணி ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாரு.
ரைட்.
அந்த டிஜிட்டல் சைடு இந்த யூனிக்கா அந்த பீட் வர்றது அந்ததெல்லாம் வந்து எனக்கு அது அது சொல்றப்ப கனெக்ட் ஆனிச்சு எனக்கு. அப்ப பெருசா தெரியல, அதுக்கப்புறம் நம்ம பழைய பாட்டுல கேட்டு கேக்குறப்போ அவர் என்னென்ன மாத்திருக்காருன்னு தெரிய வந்ததா. சோ எனக்கு அந்த இதுதான் அந்த டைம்ல இருந்த நிறைய பேருக்கு வந்து அது புரியாத பாட்டு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போன்னு சொல்லல வார்த்தை புரியலங்கிறது அப்பயே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அது எனக்கு ஏஆர் ரஹ்மான்னா மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொன்னு இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எனக்கு அழகிய தமிழ் வாங்கல எல்லா புகழும் அந்த பாட்டு.
ஆமா ஆமா, எனக்கு
அந்த அந்த படம் பெருசா ஓடல, பட் ஆனா அந்த படம் வந்து எப்படி சொல்றது, நான் பார்த்து எனக்கு விஜய் அழகா தெரிஞ்ச படம் அந்த படம். அந்த டைம் வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஃபிளெக்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு விஜய்னால இப்பதான் மைண்டுக்கு வர்றது எனக்கு அந்த ஸ்டில் மட்டும்தான், ஒரு கிரீன் கலர் ஷர்ட் போட்டு கையில பூ
வச்சிருப்பான்,
சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த டைம் ஏ ஆர் ரஹ்மானோட பாட்டு வேற லெவல்ல இருக்கும். அதுல எல்லா பாட்டுமே நான் திரும்ப ரொம்ப கேட்டுட்டே இருப்பேன். எப்படி சொல்றது, அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து ரீமேக் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு பொன்மகள்
வந்தால்,
அந்த அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து நமிதாவோட ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும் அந்த எல்லா பாட்டுமே. சோ எனக்கு ஏர் ரஹ்மான்னா அந்த யூனிக்னஸ் இந்த சீன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். இப்ப ஓவரால் எல்லா பாட்டுமே நீ கேக்குறல, இப்ப இங்கிலீஷ்ல ஒரு சிலர் கேக்குறோம், பிடிஎஸ் ஒரு பாட்டு ட்ரை பண்ணிருக்கோம், பட் கேட்டதுல ட்ரை
பண்ணிருக்கோம், புரியல நமக்கு. அதாவது பொண்ணுங்க கேக்குறதுனால சொல்றேன், நமக்கு அதெல்லாம் ஓகே ஒரு வாட்டி கேட்கலாம், ஆனா ரொம்ப அப்படி கேட்க முடியல.
அந்த எனக்கு அதெல்லாம் பாக்குறப்ப உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் எல்லாம் வரும் பாத்திருக்கியா, அதான் ஞாபகம் வருது.
உண்மைதான் உண்மைதான், அவளுங்க அவளுங்களே ரசிச்சுக்கிறாங்கடா, காலப்போக்குல பரிணாம வளர்ச்சியில ரசனை மாறிட்டு இருக்கு அவங்களுக்கு, அவ்வளவுதான். நான் ரொம்ப நீளமா பேசணும்,
எதிர்ப்புக்கு அதிகமா வரும், அடுத்த டாபிக் பிடிஎஸ் பத்தி தான் பேசணும், அதனால
சரிடா ஓகேடா சாரிடா.
அதனால என்ன இருக்கு அப்படியே போயிடலாம். இப்ப எனக்கு என்னன்னா, யாரோ ஒருத்தர் பாரு, நம்ம இப்படி பேசுற டைம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வைக்கிறவங்களும் வருவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கேக்குறவங்க. இப்ப என்னன்னா, இப்ப எம்எஸ்வி, இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், இந்த டிஃபரண்ட் என்ன பாக்குறேன்,
அதுதான். அதாவது நம்ம எம்எஸ்வி பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து மெல்லிசைன்னு ஒரு வெரைட்டி பிடிப்பாங்க பிரிப்பாங்க இல்லையா, அதாவது நமக்கு அந்த டயத்துல உலக அளவுல இசை வந்து இதுவாயிட்டு இருக்கு, ஒரு 60களில் இசை வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, பீட்டில்ஸ் எல்லாம் வர்றதுனால இங்க அந்த லைட் மியூசிக்னு சொல்றது அவருக்கு அவர் பல வெரைட்டிஸ் பண்றாரு. ஆனா அத அந்த மேடையில அந்த அந்த கால பப்பு பார்ல எல்லாம் உட்காந்து ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பாட்டு போடுவாங்க, ஜாஸ் மியூசிக் போடுவாங்க இல்லையா, அவர் அந்த மியூசிக்ல கை தேர்ந்தவர். இந்த நம்ம தமிழ்ல கொஞ்சம் ஹாலிவுட் தனமா இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு எல்லாம் போட்டிருக்காரு, யார் அந்த நிலவு, அந்த சாங் எல்லாம் சொல்லலாம் அப்படி, அதுல அவர் கை தேர்ந்தாலு. ஆனா
ஞாபகம் வருது, அந்த பழைய படம் எல்லாம் பாக்குறப்போ வந்து ஒரு சில மியூசிக் வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் மாதிரி இருக்கு பாத்திருக்கா இல்லையா,
படிச்சாருன்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு ஜீனியஸ், யாரோ ஒருத்தங்க உக்ரைன் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஒரு யூடியூபர், அவங்க மியூசிக் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப்ல, இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, அப்புறம் நம்ம எம்எஸ்பி என்ன பண்ற, எம்எஸ்பி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அவருடைய ஒர்க் எல்லாமே. நம்மளுடைய இளையராஜா எப்பவுமே மேடையில இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப சாதாரணமா தான் சொல்லுவார், நான் வந்து கடவுள் எனக்கு கொடுத்தான், நான் கொடுக்குறேன் மியூசிக். ஆனா அவர் வந்து இந்த தன்ராஜ் மாஸ்டர் யாருக்கிட்டயோ கத்துக்கிட்டாரு இல்லையா, அவர் வந்து படிச்சிருக்காரு. ஒரே ஒரு இன்டர்வியூல மட்டும்தான் அந்த டெக்னிக்கலா அவர் சொன்னாரு மியூசிக்க, நான் போய் அவர்கிட்ட போய் டவுட் கேட்டேன், ஏ அதெல்லாம் உனக்கு தெரியாதரா போடான்னு அவர் விரட்டி விட்டாரு. அப்புறமா அவராவே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாரு, நிறைய மார்க். அவர் வந்து திருப்பி கொடுக்குறாரு இவர்கிட்ட, சொல்லித்தர முடியாது போடா அப்படின்னு சொன்ன மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, ஏய் இது என்னது, ஏதோ ஒரு டேர்ம், இது என்னது, அவருக்கு தெரியாது கிடையாது. அவருக்கு தெரியும், அவர் என்ன காண்ட்ல இருந்திருக்காருன்னு, அவர் மாஸ்டர் எவனுமே மியூசிக் ஒழுங்கா படிக்கல, அதனால அவருக்கு தெரிஞ்சதே அவர் மறந்து போச்சு சொல்லி கொடுக்காம. ஓகேவா, அந்த டேர்மே அவருக்கு தெரியல, இது என்ன டேர்ம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவரை இளையராஜாவை திருப்பி கேட்டிருக்காரு. இளையராஜாவோட வருகை என்னன்னா, அது வந்து ஒரு அது சரியான அந்த டைம், என்ன சொல்றது, இந்த விசு ஒரு படத்துல டைலாக் சொல்லுவான் பாத்தியா, இந்த வருஷம் வரைக்கும் நான் பேண்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன், அப்புறமா எல்லாரும் வேட்டி போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அது கரெக்டா அந்த டிரவிடியன் மூமெண்ட் வந்து ஆட்சியை பிடிச்ச காலகட்டம், கரெக்டா நம்ம இளையராஜாவும் அந்த டைம் தான் உள்ள வராரு. ஓகேவா, அப்ப மக்களோட கனெக்டடா இருந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுக்காரன் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு கனெக்ஷன் இப்ப எனக்கு சமீபமா தான் தெரிஞ்சது, இந்த பொன்னியின் செல்வன் இருக்கு பாத்தியா, இப்ப ரஹ்மான் கூட அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன்னா என்ன அப்படின்னா, அது எழுதப்பட்ட காலகட்டம் வந்து விடுதலை போராட்ட காலம் நம்ம இந்தியால. ஓகேவா, என்னால பொன்னியின் செல்வன் மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நாவல் இருக்கு. ஓகேவா, மோஸ்ட்லி ஒரு ஒரு இதுவும் அந்த நாவல் இருக்கு. அது ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, நான் என்ன வெள்ளக்காரன் சொன்னதை இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு எனக்குன்னு ஒரு பெருமை இல்லையா, எனக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இல்லையா, வரலாறு இல்லையான்ற அந்த ஒரு எண்ணம், எனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கி கூடிய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதை தான் அந்த எழுத்தாளர்கள் செஞ்சிருக்காங்க. நான் என்னுடைய எனக்கு இருந்த அரசர்களையும் எனக்கு இருந்த ராஜாக்களையும் வச்சு நான் கதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல கதையை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை மீளுருவாக்கம் செஞ்சது தான் அந்த பொன்னியின் செல்வனும், அந்த காலகட்டத்துல உருவான இந்தியால உருவான நிறைய நாவல்களும் இப்ப நான் ஜெயமோகன் சொல்லி நான் கேட்டேன். எனக்கு அப்படியே பிரம்மாண்டமா ஒரு பெரிய பிரமிப்பு. அப்படி போகையில நம்ம இளையராஜா வந்து நிறைய விஷயத்த ஃபார்மேட் உடைச்சு மாத்துறாரு. அதாவது அவர் இந்த இப்போ அவர் பாட்டுல எஸ்பிபி நக்கலா சிரிப்பாரு பத்தியா நடுவுல, ஃபர்ஸ்ட் சாதாரணமா பாடுவாரு, லாஸ்ட் பேராகிராஃப் வரும்போது அது ஸ்டான்ஸா வரும்போது ஒரு ஒரு நக்கல் சிரிப்பு திருத்து அதே லைன் அவர் திருப்பி சொல்லிட்டு அந்த மாதிரி போவார். அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த உணர்ச்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு சிரிப்பும் சேர்ந்து அந்த லைனோட வருது இல்லையா, அந்த எமோஷன் அந்த சிரிப்பு, அப்புறம் நாட்டுப்புற பாட்டு ரோடு ரோடா பாடிட்டு போவாங்க இல்லையா, அது அது அதை வந்து நம்மளுடைய மக்களுக்குடைய பரவலான இசையாக்குனது. அப்படியெல்லாம் ரஹ்மான்ல சாரி இளையராஜா பண்ண சாதனை மிக மிக பெரியது. அவரு நமக்கு
கரெக்டா பட்டு இளையராஜாவை பத்தி பேச வச்சிருந்ததுல பாதி பேசிட்டு திரும்ப நீ பஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணனதெல்லாம்
பாத்துக்கோ. ஆமா ஆமா திருப்பி உட்கார்ந்து போனேன். ஆமா அவரு அவர் நிறைய பண்ணிட்டாரு. இப்போ வந்து ரஹ்மான்ன்றவர் வந்து உள்ள வரும்போது சொன்னாரு அவருக்கு இந்த மியூசிக்ல ஆர்வம் இருக்கு, கூடவே இந்த ஸ்பீக்கர் எல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேக்குறல அவருக்கு சிந்தசைசர்ல ஆர்வம் இருந்திருக்கு. சிந்தசைசர் அவரு ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட். நம்ம அந்த அது ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்டா, அதுல அந்த சவுண்ட் ஏத்துறது இறக்குறதுக்கு எல்லாம் இருக்குமே, நம்ம இந்த மியூசிக் வீடியோ எல்லாம் பாக்கும்போது இருக்கும்.
இந்த ஆடியோ ஆடியோ டிபார்ட்மெண்ட் தனியா உட்கார்ந்து இருப்பானுங்க.
ஆமா இசை வந்து இவர் இன்னொன்னும் பண்ணாரு, இசை வரிசைய கொஞ்சம் உடைச்சாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சரணம் வரும், அப்புறமா அந்த இது வரும், அந்த பல்லவி ரிப்பீட்டடா வரக்கூடிய அந்த ரெண்டு லைன் வரும், அப்புறம் அந்த ஒரு ஆர்டர் தான் என்ன ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்தது. தலைவன் வந்து அந்த ஃபார்மெட்டை உடைச்சார், உடைச்சிட்டு முன்னா பின்ன மாத்தி மாத்தி தூக்கி போட்டார். புதுசா இருக்கு எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல, பட் ரஹ்மானுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்னு டிஸ்கவரி சேனல்ல போட்டேன், அதுல நான் நோட் பண்ணேன்.
சுரேஷ் எனக்கு தெளிவா புரியுது. நான் வந்து எங்க நினைக்கிறேன்னா அது ரஹ்மான் ஒரு எப்படி சொல்றது, ரஹ்மானே சொல்லியிருக்காரு 17 வருஷமா நான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கடுத்து ஏதாவது பண்ணணும்ட்டு. எந்த ஒரு ஜீனியஸ்ட ஒருத்தர் இருந்தாலுமே அவனுக்கு ஒண்ணு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இவர் பண்ணாத நம்ம பண்ணணும், இவர் விடுறத நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இவர் புடிச்சிட்டாரு நினைக்கிறேன். நான் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம நிறைய பாக்குறப்போ வந்து இப்ப இந்த மார்கழி பூவிய பாட்டு கேட்டிருக்கல,
மார்கழி
அதுல அந்த தண்ணி உள்ள மை சவுண்டு, இந்த குயில் கத்துற மை சவுண்டு எல்லாம் டிஜிட்டலா தான் இருக்கும், ஆனா அது நல்லா இருக்கும்.
ஆமா ஆமா
அந்த சைடு மூவ் ஆகுறாரு. அது ஒண்ணு. செகண்ட், நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் யாரோட மியூசிக் பண்றாரோ அவங்க அவங்கள்ட்டே வர இன்புட் தான் நிறைய மாத்தும் நினைக்கிறேன். எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஏஆர்ரஹ்மான் வந்து கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா வரணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. எனக்கு வந்து அவரோட தாக்கம் வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஜாக்சனோட மைக்கேல் ஜாக்சனோட தாக்கமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்ப இளையராஜா பாட்டு கேக்குறப்ப எல்லாமே அந்த மென் வாய்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாவே இருக்கும், எஸ்பி அந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா அது மாறும்,
ஒரு பெண்ணுடைய குரல் மாதிரி ஒரு
வளைஞ்சிரும். அது எனக்கு அதை கேக்குறப்ப மைக்கேல் ஜாக்சன் தான் மைண்ட்ல வரும். அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கா அந்த மாதிரி ஒரு வரும். நான் ரொம்ப 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 தமிழ் சினிமால நிறைய பாட்டு மாத்திருக்கு, எனக்கு பிடிச்சி நிறைய பேர் கேட்ட பாட்டுன்னு சொன்ன பாட்டு வந்து ராக்கம்மா கையை தட்டு, ஓகேவா?
ஓகே,
அந்த பாட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மணிரத்னம் பிளஸ் இளையராஜா அந்த காம்போ, ஏன்னா நம்ம மணிரத்னத்தை இதுல ஒதுக்கிட முடியாது, ஏன்னா இளையராஜா போட்ட பாட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேட்டர்ல இல்ல. இப்போ நீ ராக்கமா கைத்தட்டு பாட்டு போயிட்டே இருக்கையில இடையில நிக்கும், நின்றுட்டு வந்து அது இடையில வேற வரும், அப்படி சொல்றது அந்த பீட்டு நின்று டோட்டலா மாறும். இப்போ அம்பி சோபனாவா அவங்க வர்றப்போ ஒரு மியூசிக் போகும், இளையராஜா செய்யறப்ப நான்
பார்த்தேன்.
இந்த பேட்டனுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த பாட்டோட ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீ இப்ப வந்து சிங்கப்பெண்ணை பாக்குற வரைக்குமே இருக்கும், பொன்னி நதியிலயுமே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப டெப்தா கேட்கணும், கேட்டிருக்கேன் டக்குனுக்கு வர மாட்டேங்குது. எப்படி எப்படி சொல்றேன்னா, இப்ப கப்பல் ஏறி போயாச்சு அதுலயுமே ஃபுல்லா பாட்டு போகுது, இடையில நிக்கும். இப்ப இப்ப வந்து ஆலப்புறம் தமிழன் பாட்டு எப்பவுமே அதுல ஆரம்பிக்குதா, இடையில திரும்ப
புதிய வேற ஒரு மியூசிக்கல் மாதிரி ஒண்ணு
போகும். அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல சின்ன அதெல்லாம் வருதா, திரும்ப இடையில அதே மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து நீ என்னென்ன பாட்டு பாக்கலாம்னா நிறைய பாட்டுல பாக்கலாம். சிங்கப்பெண்ணிலையும் அப்படி வரும். அந்த அந்த பாட்டுலாம் தனியா எடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் பார்த்தனா அது வந்து ராக்கம்மா கையெழுத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் வரைக்கும். இதுக்கப்புறம் தேவா வந்து ஒரு சில பாட்டுமே ட்ரை பண்ணாரு. என்னன்னா என்ன பாட்டுனா அஜித்துக்கு வந்து ஒரு பாட்டு வந்துருக்குமே, என்ன பாட்டுனா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி. அதுலயும் இடையில இதே மாதிரி பீட் வந்து போற ஸ்லோவாயிட்டு இன்னொரு பேட்டர்ன் வரும். பாட்டு கேட்டவங்களுக்கு எல்லாமே இது புரியும், இல்லன்னா சப்போஸ் நீங்க முடிச்சுட்டு அதை கேட்டீங்கன்னா கேக்குறவங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ஒரு பேட்டர்ன் வந்து அவர் பயங்கரமா பிடிச்சுக்கிட்டாரு நினைக்கிறேன். ஒண்ணு வாய்ஸ், இந்த பேட்டர்ன் ஒண்ணு. இந்த வாய்ஸ்லயுமே இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு வாய்ஸ் அவர் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்றது மாட்டாரு, இன்ட்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த குச்சி குச்சி ராக்கம்மா அந்த அந்த பாட்டு எங்கே அவர் வாய்ஸ் எங்க புடிச்சிட்டு வந்தாரு புரியல நமக்கு. அது
இப்போ நீ மல்லி பூ வேணும் சாங் சொன்ன இல்லையா, அதுக்கு கூட அந்த பாட்டு பாட்டு அந்த லேடி வந்து வேற பாட்டே பாடினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டு தான் அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. ஆனா இப்பவுமே எனக்கு இந்த மல்லிப்பூ இருக்குல்ல பாட்டு வெந்தி தெரிஞ்ச ரெக்கார்டு அவங்க வாய்ஸ் புதுசா இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி அவங்க பாட்டுனா கேட்டிருக்கேன் எனக்கு தெரியல.
அவங்களுக்கு அதான் தமிழ் தெரியாதவங்க தான், ஆனா நிறைய பாடல்கள் பாடி இருக்காங்க. அவங்க பேர் வேற ஞாபகம் இல்ல.
இன்னொன்னு வந்து ஸ்ரேயா கோஷல ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணவர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் தான். அது எனக்கு எனக்கு வந்து இந்த குரு படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு பாட்டு இருக்கும்ல
பாட்டா ஸ்டேட்டஸ்ல ஒரு அக்கா விளையாட்டுக்கு சொல்லிருப்பான போட்டா சரியான ட்ரெண்ட் அது, செம சிரிப்பா இருந்தது அது பாட்டு. ஆமா
எனக்கு அந்த வாய்ஸ் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மன்னிப்பாயா பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறப்பதான் அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பாட்டுலாம் பாடலாமா அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிறோம், ஒரு வாரத்தை ஒழுங்கு வர மாட்டேங்குது. ஓகேவா? அவங்க தமிழே தெரியாம சூப்பரா பாடுறாங்க, நம்மளோட தமிழ் சூப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தோன்றப்ப நம்பல. ஆனா பாட்டு அந்த பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்து திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ்ல வந்து பயங்கரமா ஒரு சேஞ்ச் பண்ணாரு. அந்த ஒரு ரெவல்யூஷன் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு டிஜிட்டல் சைடு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனது
நார் ரஹ்மான் வந்து மியூசிக். அது அது வாய்ஸ் பத்தியும் சொல்லணும், மியூசிக்கல் என்னன்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு குவாலிட்டி. அது அது கரெக்டா நான் அதுக்கு அதை விட எனக்கு பெட்டரா சொல்ல தெரியல, கண்ணாடி மாதிரி கேட்கும் அவருடைய சாங் வந்து கரெக்டா. அப்புறமா நீ சொன்ன பலருடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு அவருக்கு. குறிப்பா நான் எனக்கு நானா யாரும் சொல்லாம நான் கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து வேஞ்சலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கிரீக் நாட்டை சேர்ந்தவர். அவர் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து இசையெல்லாம் அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இப்ப அதுல வந்து அது எல் ஆர்கெஸ்ட்ரானா எல்லா இசை கருவிகளும் இருக்கும் அதுல. இந்த என்ன விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், எல்லா விதமான எல்லாத்துக்குள்ள வர இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கலந்து, அதாவது அவங்க வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கலந்து அவங்க மியூசிக்கை உருவாக்குவாங்க. அது ஒரே இதுவா போகும். நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்டு அதெல்லாம் கேட்டிருப்போம்ல, அந்த இசை ஒழுங்குல வரக்கூடியது தான் அதெல்லாமே. அப்படி போகும்போது நம்ம வேஞ்சலிஸ் என்ன பண்ணுவாருன்னா இதே ஆர்கெஸ்ட்ரா ஒழுங்கு தான் கூட வந்து எலக்ட்ரானிக் மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாரு. ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாரு, அதுல எலக்ட்ரானிக் மியூசிக்கை கலந்து ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு இவருடைய மியூசிக்ல ஒன்று உதாரணம் சொல்லணும்னா நம்ம இந்த மிஸ்டர் பீன் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாரு. ஒரு மேடையில மியூசிக் போயிட்டு இருக்கும், இவர் வந்து கீபோர்டு இருக்கு இல்லையா, கீபோர்டில் ஒரே ஒரு பட்டன் அமைக்கிட்டே இருப்பார் ஃபுல்லா. டிங் 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 போர் அடிக்கும், இன்னொரு விரல் மாத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. இது ஏதோ ஒரு ஃபுட்பால் கேமுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங்னா அப்படி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அது அவ்வளவுதான், அந்த ஒரு பட்டன் அமைக்கிட்டே அவர் என்னெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஏதோ எடுப்பாரு பொருள் எல்லாம், அவரு ஒரு கட்டையை வச்சு அதை தட்டிட்டு வேற ஏதோ எடுக்கலாம் போவாரு. சூப்பரா இருக்கும் அது. ஓகேவா? இது வந்து இந்த சேரியட் ஆஃப் ஃபயர்ன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு இசை. ஓகேவா? இதே இது அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த என்ன விலை அழகு சாங் ஓபனிங்ல இருக்கும், அது வந்து அவர் போட்டதுதான். அந்த சாரியட் ஆஃப் ஃபயர் கேட்டினா உனக்கு தெரியும் என்ன விலை அழகேன்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த அந்த திங் வந்து அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கோடைய அதுல இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு வேஞ்சலிஸ், அது ஒரு தனி பங்கு.
அது கேட்கலாம்னு நினைப்பேன், ஆனா தூக்கம் வந்துருது எனக்கு.
ஏ ஆமாடா, அது பெருசா இருக்காது, பாட்டும் ஒரு வேற ஃபார்மேட் இருக்காது, நமக்கு பழகுனது இல்ல.
இப்ப நீ சொன்ன பாத்தியா, ஆனா அவர் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படின்னா, இப்ப பொன்னியின் செல்வனுக்கு வந்து தேவராளா நாட்டம் சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டு வந்து இங்க வந்து ஒரு தீவு, தீவு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு தீவு பேரு கரெக்டா மைண்ட்ல வரல எனக்கு இப்போ. அந்த தீவுல இப்போ ஒரு மலை, மலையில வந்து இப்போ வந்து அது மாதிரி கூத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அதுல இப்ப நம்ம ராமாயணத்துல வர ஒரு சில அந்த போர்க்காட்சி எல்லாம் நடிச்சு காட்டுறாங்க ஓகேவா, அவங்க இப்படி பாட்டு பாடுறாங்க.
டாக்குமெண்ட்ரிகள்ல முக்கியமானது இதுல என்னன்னா, பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. ஓகே, யாரும் பேச மாட்டாங்க, இது இந்த இப்படி இருந்தது அப்படி இருந்தது எல்லாம் கிடையாது. உலகம் ஃபுல்லா சுத்தி போக முடியாத இடத்துல எல்லாம் போய் விஷுவல் சேர்த்திருப்பான். லைக் வந்து நம்ம மெக்காக்கு உள்ள போய் எடுக்க மாட்டான், எடுக்க முடியாது எல்லாராலையும். அந்த மெக்கா போட்டோ இருக்கும், நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கோபுரம் மாதிரி ஒண்ணு இருக்கும், மொட்டையா இருக்கும், அது வெள்ளை கலர்ல. அதை சுத்தி 100,000 ஆட்களுடைய கூட்டம் இருக்கு. அவங்க வந்து வெள்ளை குல்லா போட்டிருப்பாங்களா, அப்படியே வெள்ளை பால்ஸ் அப்படியே சுத்தி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ அது அது வந்து அவங்க நடக்கிற மாதிரி நகர்ற மாதிரி எல்லாம் டைம் லாப்ஸ்ல எடுத்திருப்பான். ஓகேவா, இவன் உலகம் ஃபுல்லா சுத்தி விஷுவல்ஸ் எடுத்திருப்பான். அதுல கூடிய ஒரு காட்சி அது ஆக்சுவலி. அந்த காட்சியை பார்த்துட்டு அது என்னன்றது ரிசர்ச் பண்ணி தேடி போய் அவர் அதுல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்க, கூட்டிட்டு வரல, லைக் அந்த ஃபார்மெட்டா அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல, ஏஆர்ரஹ்மான் போயிட்டு போய் பார்த்தாரு அந்த ஷோவை. ஓகே, நான் சொல்றது என்னன்னா, அந்த பாலி நமக்கு அந்த டான்ஸ் ஆடுறவங்களோட இனம், டான்ஸ் பேர் வந்து என்னன்னா கெட்சாக் நடனம். இது அவங்க பண்ணக்கூடியது போய் பாத்துருக்காரு, இந்தோனேசியால இருக்கு ஓகேவா. இந்த பாட்டு போறதை விட போய் பார்த்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பாட்டு எடுத்துட்டு வர. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்ப எப்படி இருந்து எப்பவுமே வந்து நம்ம அப்படியே எந்த விஷயமே பண்ண முடியாது ஓகேவா. ஏன்னா ரியலா ஒரு விஷயம் நடக்குதுன்னா சொல்றப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாறும், அது ரியலா ரியலாவே சொல்ல முடியாது ஓகேவா. அப்ப ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி தேடி போனா மட்டும்தான் உண்டு. அந்த டைம்ல இருந்தவங்க இப்போ இந்த கெச்சாக் நடம் மாறி இருக்கலாம், அப்ப இருந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா பேசி ஏதோ ஒன்னா இருக்கும்.
ஆமா, ஆக்சுவலி இந்தோனேஷியாவுக்கும் நமக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு, இங்கேயும் அங்கேயும். இங்க இருந்து ஒரு அங்க வந்து இந்த படம் எல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் இருக்கு, நம்ம சிவனுடைய சிலை அவங்களுடைய வடிவத்துல இருக்கு. புத்தர்களுக்கு அந்த புத்த வழிபாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஒரு தொடர்பு இருக்கு. இங்க இருந்து அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்தோனேஷியால உள்ள கோயில்களுக்கும் இங்கேயும். அது அது கரெக்டா தெரியல, பட் இருக்கு, அவ்வளவுதான். நான் இனி டீடைலா சொல்றேன் அடுத்தது அடுத்தடுத்த.
என்ன என்னன்னு பார்த்தனா, 7th century இருக்குல்ல, அந்த டைம் தான் வந்து சோழ மன்னர்கள் வந்து இங்க போயிருக்காங்க.
ஓகே,
அதுக்கப்புறம் புத்த மதம் வந்திருக்கு, அது வந்து அதுக்கப்புறம் இந்த 13ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்திருக்கு.
ஓகே,
அந்த அதுக்கப்புறம் அந்த 19th century அப்பதான் இவங்க வந்திருக்காங்க, யாரு டச்சு. அவங்க வர டைம் வந்து ஒரு சில பேர் அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா மக்களோட மக்களா சேர்ந்து, ஒரு சில மன்னர்கள் சொல்றது. இது வந்து அந்த ஹிஸ்டரி. ஓகே, நீ சொன்ன மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு. இப்ப ஏஆர்ரஹ்மான் பத்தி பேசுறப்போ அந்த ரிசர்ச் வந்து அவர் விடாம பண்ணிட்டே இருக்காரு. இன்னொன்னா, அவர் பாட்டுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்றது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ இப்பவுமே ஒரு பாட்டு கேட்டுட்டு, இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, ஹாரிஸோட பாட்டுக்கு சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணலாம், நம்ம பாட்டிலேயே அந்த கட்டு அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப எப்படின்னா, நண்பன் படத்துல வந்து அஸ்கு அஸ்கு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அந்த பீட்டு அவங்க டான்ஸ் லுக் எல்லாமே வந்து எப்படி ஒரே நேர்கோட்டில் அமைஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்போ ஏஆர்ரஹ்மான் பாட்டுக்கு வந்து பண்ணவே முடியாது அது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, நிலவே ஒரு நிலவே உன் பொறுமை வென்று விடுவேன், அந்த பாட்டு அந்த படத்துல சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அது பிரபுதேவோட தம்பி தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு கோரியோகிராஃபர். ஆனா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு, ஆனா அப்ப வந்து ஒரு எடிட் டெக்னிக்லாம் இந்த அளவுக்கு கிடையாது, நீ ஷார்ட் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உண்டு. ஸோ அப்போ வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. இப்போவே வந்து எந்த பாட்டுக்கு பார்த்திருக்கியா, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, அந்த பாட்டு கோரியோகிராஃபர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்டு அதுல மெர்ச்சி ஆகல அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும்.
ஓகே,
பண்ண முடியும். இப்ப எந்த பீட்ல வந்து இப்போ எப்படின்னு இந்தியன் எடுத்துக்கவே, இந்தியன்ல வந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வலி வல அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறோம். ஆனா அது மிஸ்மேட்ச் ஆகுது, அவ்வளவு பண்ண முடியும். நீ சொல்ல பாத்தியா அங்க அந்த அவர் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் இருக்கு அதை மாத்தி போடுவாருன்ட்டு, அதுக்கு ஏத்து பண்றது கஷ்டமா இருக்கு. நான் பாக்குற வரைக்கும் அப்படி இருக்கு. இப்போ இப்ப நீ ஒரு பாட்டா கேட்டு அதை விஷுவலா பாக்குறப்போ அது நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா மிஸ் ஆகும். இவர் மாதிரி பண்ணிடலாம், யாருன்னா பக்காவா அது யார் மேக் பண்ணுவானா, கௌதம் மேனன் நடந்துட்டே போ 550 ஷாட் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன்
அப்படின்றவரு.
நீ இப்ப அந்த மன்னிப்பய பாட்டே இருக்குன்னு வச்சுக்கவே அதுலயே பாரு, இடையிலே வரும் அன்புக்கும் உண்டு, அதுக்கெல்லாம் என்ன எப்படி கோரியோகிராஃப் பண்ணும் சொல்ல.
ஆமா, ஏன் இதயம் அந்த இது என் மறு இதயம் உடைந்தால் தருவேன் உனக்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு அதுலயும் அந்த நேரம் அந்த நேரம் சாங் அது, அதுக்கும் டிஃபரெண்டா தான் இருக்கும். கரெக்ட் தான், அவர் தான் மேட்ச் ஆகுற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன்.
கௌதம் மேனன் ஒரு பாட்டு கரெக்டா பண்ணிருப்பாரு, அவளும் நானும் சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருப்பாரு. ஓகே, அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கவே, எனக்கு வந்து என்னன்னா எப்பவுமே இந்த கவிதை எடுக்கிறவங்க வந்து அதை சொதப்பி கொன்னு அதுக்கப்புறம் தான் பாட்டை அவங்க கொடுப்பாங்க.
ஆமா,
ஆனா பாரதிதாசனோட அந்த பாட்டை வந்து கரெக்டா கொடுத்துட்டாரு ரஹ்மான்.
ரஹ்மான் இதுலயும் பெரிய ஆள்ற, ஆல்ரெடி ஒரு கவிதை எழுதப்பட்டதை திருப்பி சாங் ஆக்குறதுல மிகச்சிறந்த ஆள் இவரு தான். உதாரணத்துக்கு இந்த கண்ணுக்கு மை அழகு சாங் வந்து இந்த ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம வைரமுத்து, யார் யாருக்கும் அனுப்புன எல்லாரும் மறுத்துட்டாங்க, ஆனா MSV ஒரு மியூசிக் போட்டிருக்காரு அதுக்கு, பொதிகை சேனல்ல வந்துருக்கு அது. கண்ணுக்கு அது மை அழகுன்றது ரொம்ப ஒரு பழைய சாங் படிவில இருக்கும், ஒரு 60களில் எடுக்கிற மாதிரி, அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு இதுவா இல்லை. ஆனா ரஹ்மான் அந்த சாங்கு போட்டு கண்ணுக்கு மை அழகு வேற மாதிரி சாங் எடுத்துட்டு வேற எங்கேயோ போயிரு. இதே மாதிரி இன்னொரு சாங் வந்து நெஞ்சுக்குள்ள ஒன்னு முடிஞ்சிருக்கேன்ற சாங் வந்து வைரமுத்து எழுதின ஒரு தொகுப்புல இருக்கிற பாடல், ரொம்ப கவித்துவ உச்சத்துல இருக்கிற பாட்டு, ரொம்ப ரொம்ப கவித்துவமா இருக்கும் அந்த பாட்டோட இசை பாத்தீங்கன்னா. அந்த MSV இது மாதிரி இருக்கும், காவேரி கரை இருக்கு கரைமே பூ இருக்கு, அப்போ ஒரு மியூசிக் வரும்ல, எக்ஸாக்டா அதே இசைக்குள்ள ஒண்ணு முடிஞ்சிருக்க அந்த தமையா இருக்கும்டா. ஆக்சுவலி இவர் இவரை முக்கியமா குறிப்பிட வேண்டியது இது ரஹ்மான் வந்து கவிதை பாட்டாக்குறதுல.
நீ சொன்ன பத்தி ஒரு பேட்டர்ன், அதுலதான் இந்த பாட்டு வரும் நினைக்கிறேன். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் அதுக்கப்புறம் முத்து படத்துல வந்து எல்லா பாட்டுமே கேக்குறேன். ஓகேவா, பாட்டு கேட்டு நான் விசுவல் பாக்குறப்போ விசுவல் பழசா இருக்கு, பாட்டு பழசாகல. எனக்கு என்னடா அது, என்ன இது ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எடுத்து போற எனக்கு அது அதிசயமா இருக்கு அஸ்வின், அந்த விஷயம்லாம் நீ வேற நான் சொல்ற இந்த படத்தை மட்டும் நீ பாரு, எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கவே.
எடுத்துப்பேன்டா, பொன்னியின் செல்வன் எனக்குடா. எனக்கு என்னன்னா ஒரு விஷுவல் டிரைவ் பண்ணும்ல ஒரு மியூசிக் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இடிச்சுது. படத்தை குறையா சொல்றது தாண்டி, இப்ப வந்து நம்ம KGF உடைய விஷுவல் நான் எதிர்பார்க்க இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து இது பொன்னியின் செல்வன் ஒண்ணு அவ்வளவு அட்ராக்ட் ஆகல படிச்சப்பவே, பட் வந்து இது வந்து மொத்தமா ரீரைட் பண்ணி, அதாவது அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இப்ப எடுக்க முடியாது, ஏன்னா 60களில் 50களில் வந்தது. ஓகே, 50-55 எழுதப்பட்ட நாவல் வந்து அதை வந்து எல்லாரும் மெகா சீரியல் பண்றவங்க எல்லாருமே அதை படிச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பி 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 திருப்பி. அதே தான் அது கிட்டத்தட்ட குடும்பத்துக்குள்ள ஒரு சூழ்ச்சி, ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பிரச்சனைன்ற மாதிரி, ஒரு அரச குலத்துல ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கணும். ஏன் நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஸ்கிரிப்ட ஒரு புனித பிரதியா கருதாம, அதாவது இதுல இருக்கிறத நான் எடுத்தாகணும்பா, இது வேற வழியே இல்லைன்னு யோசிக்காம அதுல இருக்கிற மெயின் சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு
கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே போய் அதுல இருந்து விஷுவலா யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல ஆடியன்ஸ், நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்படியே புதுசா கற்பனை பண்ணி ஒரு கேஜிஎஃப் விஷுவல்ல அப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு சிறப்பா ஒரு அழகியலோட போயிருந்தா ரஹ்மானோட மியூசிக் எல்லாம் அப்படியே தெரிச்சு செதறி இருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த மியூசிக். அந்த இப்பவும் அந்த படத்தை வந்து நீங்க சவுண்ட் குறைச்சு பார்த்தா ரஹ்மான் மியூசிக் இல்லாம அந்த படம் வந்து ஒரு ஒண்ணுமே இருக்காது. ஒரு அரசன் குதிரையில வர்றது வந்து ஸ்லோ மோஷன்ல இருக்காது. ஒரு எஃபெக்ட் மணிரத்னம் படங்கள்ல இருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் படங்கள் தான் இதுவும். இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு படத்தை விட்டுருலாம் இது, சரி பேர் மறந்துட்டேன் விடு, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய படங்கள்ல அதனால
மறந்துட்டேன். சரி விடு உனக்கு
ஆதங்கம் கோபம்
இருக்கட்டும். இப்ப ஏ ரமன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு எப்படின்னா, புது புது டைரக்டரோட ஒர்க் பண்றாரு பத்தியா, அது ரொம்ப முக்கியம்.
ஆமா,
ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்கள திரும்ப திரும்ப பண்றப்போ வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதே விஷயம் வந்து திரும்ப ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஏ ரமன் மியூசிக்ல நான் நிறைய ரிப்பீட் கேட்டிருக்கேன், அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம அவர் பாட்டை மட்டுமே கேட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த ரிப்பீட் ஆகும்.
ஆமா ஆமா,
அதனால அவர் புது டைரக்டரோட ஒர்க் பண்றப்போ அது மாறும். இன்னொன்னு வந்து ஏ ரஹ்மான் மாதிரி இந்தியாலே ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். இப்போ எப்படி சொல்றது, ஹிந்தி ஹிந்தில எல்லாம் என்னென்னமோ சொன்னாலுமே ஏ ரஹ்மான் மாதிரி ஒரு ஆள் பண்ணல.
அவங்க ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சதுக்கு அது முன்னாடி அவங்க முன்னாடியே படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களுடைய அந்த ஃபேமிலி பிசினஸ் அது இதுலன்றது ஒரு காரணம். ரஹ்மான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ரோஜால இங்க அடிச்சாருல்ல, அது வந்து ஃபுல்லா ஒரு நேஷனல் சென்சேஷன் ஆயிடுச்சு அந்த மியூசிக். அதுக்கப்புறமா ரங்கிலான்னு ஒரு படத்துக்கு போட்டாரு ரங்கிலா, அப்புறம் ஒரு அந்த படத்துக்கு போட்ட அந்த அலை இருக்குல்ல அது ஃபுல்லா இந்தியாவே அடிச்சுது எல்லாரையுமே. இன்னைக்கு யாரு இந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கு இந்த இன்னைக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா நம்ம போடுறது, அது எல்லாத்தையுமே புரட்சி பண்ணி விட்டது வந்து ரஹ்மான் தான்.
ஒரு குத்துப்பாட்டு இருக்குன்னு வச்சுக்கவே, ஒரு குத்துப்பாட்டு ஐட்டம்ஸ் நாங்க அப்படி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வந்து அடி பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து நம்ம இமான் போட்டிருப்பாரு பாத்திருக்கியா, விஜய்க்கு போட்டிருப்பாரு பரமசுந்தரி பாட்டு அது, அது வந்து எனக்கு இது எப்படி ஐட்டம் சாங் ஆனிச்சுனே தெரியல. அது வந்து ஒரு கிளியரா இருக்கு அந்த இது, கண்ணாடி மாதிரி இருக்கு அவரோட. ஆனா அது வந்து ஒரு ஒரு ஐட்டம் சாங். ஓகே, எனக்கு இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாட்டு வந்துச்சு, சொல்றியா மாமா சொல்றியா மாமாட்ட, அதுலயுமே அதுலயும் பெருசா அடி இருக்காதான லைட்டா இருக்கும் ஒரு பீட்டு.
ஆனா
இது எதுவுமே கிடையாது, சம்ம ட்ரெண்ட். எனக்கு எனக்கு இது எப்படி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல அவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
சொல்ல போனா அவரு இந்த ஓகே கண்மணில இருந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆளுக்கு மொரட்டா போர் அடிச்சு சார். இந்த இவரு கூட மணிரத்னம் கூட சேரும் போதெல்லாம் அந்த செக்கச்சவந்த வானம் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது நானும் அப்ப பேசிக்கிட்டு இருப்போம், டீப்ல பேசிக்கிட்டு இருந்தே, இந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிச்சு போல இருக்குடா, இந்த அப்படி உடைச்சிட்டு இப்ப என்னெல்லாம் கிறுக்கு வேலை பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த ஓகே கண்மணில இந்த இந்த மென்டல் மனதில் சாங்கு, அப்புறம் ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு சாங் எல்லாம், ஆட்டக்காரா சாங் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப உடைச்சு வேற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி யூஸ்வலாவே இருக்காது அந்த பாட்டு. அது வந்து கொஞ்சம் இல்ல பழைய ரஹ்மான் இல்ல இல்லன்னு மிஸ் ஆகிற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொன்னாலும், அவருக்கு பழைய ரஹ்மான் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சு போச்சு, இனி நான் புதிய மாதிரி போட்ட மாதிரி இருந்தது எல்லா சாங்ஸும் அவர் விடாம இருக்கு.
அதுதான் கரெக்ட் நினைக்கிறேன் நான். இப்ப வந்து நீ நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தவங்க ரொம்ப பீக்கு போனதுக்கு அப்புறம் டவுன் ஃபால் ஆகதான் செய்வாங்க. ஓகேவா, அதுல இருந்து நீங்க திரும்ப அதே மாதிரி வரக்கூடாது, புதுசா வரணும். எனக்கு வந்து சாட்டிஸ்பேஷன் பண்ணிருக்கு. ஓகேவா, நம்ம இருக்கனால அப்படி தோணலாம். ஆனா எனக்கு ஏஆர் ரஹ்மான் எந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் சொல்லுவோம்னா, அவர் மியூசிக்ல நான் ஒரு இமேஜினேஷன் பண்றதை என்னால விசுவலா வந்து நான் நிறைய இதுல நான் மிஸ் பண்றேன், பார்க்க முடியல என்னால என்ன கொண்டு வர மாட்டேன். நீ சார பத்தியா ஆட்டக்காரால நான் ஹெட்போன்ல கேட்டுட்டு எனக்கு பயங்கரமான எதிர்பார்ப்புல இருப்பேன், ஆனா வந்து எனக்கு விசுவல வந்து எனக்கு அந்த அளவுக்கு பண்ணலையே. இந்த சினாமிகா பட் இருக்குல்ல, அதுல ஏ சினாமிகா அது பார்க்கவும் சூப்பரா இருந்தது. மியூசிக்கே வேற மாதிரி இருக்கு, ஏன்னா கார்த்தி பாடியிருப்பாரு அந்த பாட்டு, அதிகமா கார்த்தி தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரும் பாடின ஒரு சிங்கர்னு எடுத்துக்கிட்டான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பாட்டாவது பாடுகிறார் ஏதாவது ஒரு படத்துல.
இந்தியால முன்னாடி ஒரே ஒரு ஆல்பம் தான் போய் உலக அளவுல அடிச்சிருக்கு. அது அது ஏதோ ஒரு ஐஎம் ஃப்ரம் ஏதோ ஒரு ஐஎம் ஃப்ரம் இந்தியான் இருக்கும். அதெல்லாம் லைக் இந்தியன் மியூசிக் தான். ஓகேவா? இவரு ரஹ்மான் வந்து அவங்களுடைய மியூசிக், அதாவது அவங்களுக்கு இந்த ஃபாரின்ல அடுத்த கட்ட குளோபல் லெவல்ல அடுத்த லெவல் ட்ரெண்டா இருக்கிற சாங்கையே எடுத்துக்கிட்டு அங்கேயும் போய் அடிச்சாரு. ஹான்ஸ் ஜிம்மர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர். அவர் சூப்பர்மேன்ல மேன் ஆஃப் ஸ்டீல் படத்துக்கு, அப்புறம் அந்த இப்ப டியூன்ன்ற படத்துக்கு, அந்த நிறைய ரொம்ப பிரபலமான நிறைய படங்களுக்கு அவர் தான் மியூசிக். ஓகேவா? அந்த லயன் கிங் படத்துக்கு எல்லாம் அவர் தான் மியூசிக். ஓகேவா? அவருடைய அப்படியே ஒரு ராக்கெட் பறக்கிறதுக்கு, ஒருத்தன் பறக்க போறதுக்கு மியூசிக் போடுறான்னா உங்களுக்கு உனக்கு வந்து மண்டைக்குள்ள விஷுவல் தோணிரும். அவர் மியூசிக்ல விஷுவல் கொடுப்பாரு. இந்த அவ்வளோ வெத்து நம்ம உள்ள அடங்கி இருக்கும். அவர் வந்து எனக்கு இந்தியாவுக்கும் எனக்கு இருக்க ஒரே தொடர்பு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் அப்படின்றது ஒன்னு சொன்னார். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு மியூசிக்க மைனூட்டா ஒர்க் பண்ணுவாருன்னா, சூப்பர் மேன்ல உள்ள இந்த மேன் ஆஃப் ஸ்டீல்ல உள்ள பல சாங்ஸ் வந்து எப்படி இசையமைச்சாங்கன்னா, ஒருத்தர் வந்து அவரே இசைக்கருவிகளை உருவாக்கி மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த காத்து உள்ள புகுந்து அடிக்கும் இல்லையா, அந்த ஃபேனு அந்த ஷீட் மாதிரி, அதை அடிச்சு மியூசிக் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா அவர் புதிய சவுண்டுகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு கொலாபரேட் பண்ணி அவங்க அந்த படத்துக்கு உருவாக்குன மியூசிக் அதுதான். ஹான்ஸ் ஜிம்மர் வந்து டார்க் நைட் ரைசஸுக்கு போட்ட மியூசிக் வந்து ட்ரெண்ட், அது இதை உருவாக்கிச்சு. எல்லாருமே அந்த மியூசிக் சவுண்ட் குவாலிட்டி அப்புறம் பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் அந்த படத்துல சேஸ் சீன்ல எல்லாம் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதுவுமே அது 100 வாட்டி 150 வாட்டி பார்த்தா அந்த சேசின்ல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருக்கும் அந்த மியூசிக். வேற லெவலா இருக்கும் அவருடைய இசை வந்து. ஓகேவா? அவரு வந்து மென்ஷன் பண்ணாரு எனக்கு இந்தியாக்குல இருக்கிற ஒரு தொடர்பு வந்து ரஹ்மான்ன்ற மாதிரி. அப்புறம் ஆனா அவரு மென்ஷன் பண்ணி மட்டும் இல்லாம, இப்ப இவர் அங்க போய் ஒரு ரீச் அடிச்சார் இல்லையா, திருப்பி இந்த ஸ்லம்டாக் மில்லினியர் இருக்கட்டும் எல்லாமே, அது வந்து அது இந்தியர்கள் பெருமைன்னு எல்லாம் இல்ல, ஒரு 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 சர்வதேச குவாலிட்டிடா உண்மையிலேயே. நிகரா அவரு சென்னையில சென்னையுடைய மொசாட் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஆள். இதை விட இன்னும் சொல்லணும், பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இப்படி அவரை பயன்படுத்த.
இல்ல கண்டிப்பா, இப்ப ஏன்னா நம்ம பாக்குறோம்ல இந்த பாட்டு சிவாஜி படத்துல ஓபனிங் பாட்டு வரும், பல்லேலக்கா பாட்டு வரும்ல, அந்த பாட்டு ஃபாரினர் எல்லாருமே உட்காந்து ஃபுல்லா பாடுறாங்க. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், அந்த ரஷ்யால இருக்கவங்களும் பயங்கரமா ரசிக்கிறாங்க. ஓகே, அது வந்து எப்படின்னா அது அவர் பவுண்டரிய தாண்டிட்டாரு. ஓகேவா? இப்ப வந்து எப்பவுமே இந்த மியூசிக்கா இருக்கட்டும் படமா இருக்கட்டும், என்ன ஒரு நான் நிறைய இடத்துல பார்த்தது என்னன்னா, நமக்கு பிடிக்கும் இன்னொரு கண்ட்ரில இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? அந்த அந்த கண்ட்ரில பெரிய ஃபிளாப்பா இருக்கும், நம்ம பயங்கரமா வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? கொரியன் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல ரசிக்கிற அளவுக்கு அவர் கொரியன்ஸ்ல ஃபேன்ஸ் கிடையாது. அப்படி இருக்க நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் சும்மா நம்ம பாட்காஸ்ட்லயே மலையாளம் தமிழ் சினிமா பத்தி பேசியிருப்போம், மலையாள பையனோட. நான் எனக்கு துல்கர் சல்மான் படம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், இல்ல பிரதர் அது ரெண்டு மூணு தான் பிரதர் பெருசா ஒண்ணுச்சு அப்படிங்கிறான். என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு சில படத்தை வந்து நமக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது அவங்களுக்கு நல்லா பிடிச்சி கொண்டாடுறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, தர்பார் படம் சத்தான்ல ஹிட்டு.
ஆமா.
ஓகேவா? அது அது நம்ம சொல்ல முடியாது ஒரு டேஸ்ட். இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இப்ப ஏரமானோடது வந்து இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் பிடிக்கும் அப்படி இல்லாம, அவர் வந்து உலகத்துல ஒரு ஆள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டார்ல, ரசிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ கண்டிப்பாருமே எல்லா மியூசிக்குமே புதுசா தான் இருக்கும் நினைக்கிறேன்.
ஒன்னே ஒன்று விஷயம் முக்கியமா குறிப்பிடணும், வந்து அவருடைய அப்படியே பிரேயர் என்ற ஒரு விஷயத்தையும் ஒன்னா வச்சிருக்கிறாருல்ல. இப்போ வந்து ஒருத்தன் பெரிய டாப்பா இருக்கிற ஒருத்தன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் எந்த திசையில போறதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் சுத்தைடலான தாட்ல இருந்தார் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறமா இவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கிறார். இப்ப ஆன்மீகம் ஏன் தேர்ந்தெடுக்க, ஆன்மீகத்தெல்லாம் ப்ரொபகேட் பண்ணல, பட் தேர்ந்தெடுக்க என்ன முடிவு பண்ணாருன்னா, பாசிட்டிவான மியூசிக் தான் நான் கொடுக்கணும். நான் கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல அவருடைய மோஸ்ட் ஆஃப் எல்லா சாங் நெகட்டிவா நிறைய சாங்ஸ் இருக்கவே செய்யாது. அந்த ஒரு ரெண்டு மூணு சாங் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த என்னுயிரே சாங் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லானது இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வரலாறுன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதுல வந்து அதெல்லாம் வந்து ஒரு டார்க்னஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி, டேய் ரஹ்மானா இது, இது வந்து யுவன் சங்கர் ராஜா டார்க்னஸ் விட இருக்கடா. அது பாசிட்டிவான சாங்ஸ் தான், அந்த பாசிட்டிவ் உணர்வை கொடுக்கணும்ன்றது ஒரு அடிநாதமா இருக்கும் அவருடைய சாங்ல. இது நான் என்னுடைய கவனிப்பு.
கண்டிப்பா அஸ்வின், நம்ம ஒர்க்காக ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டுமே அவர்களான பேசிட்டோம், அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கு. இப்போ இனிமே வீக்லி ஒன்று போட ட்ரை பண்றோம், ஆனா இந்த அளவுக்கு கேப் இல்லாம கண்டிப்பா பாட்காஸ்ட் வரும். ஸோ பாட்காஸ்டை தொடர்ந்து கேளுங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. பாட்காஸ்ட் எவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.
நன்றி, வணக்கம்.
வணக்கம், பை.